إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله. الله بن ديار هلي உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றி வாழும்படி, அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை பேணும்படி, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை பேணுதலுடன் நிறைவேற்றும்படி, அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டு விலகும்படி எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நன்மைகளை ஏற்று அருள் புரிவானாக, நல்லோருடைய கூட்டத்தில் சேர்ப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய அறிவுரைகளை நமக்கு அல் குர்ஆன் மூலமாக வழங்கி கொண்டே இருக்கின்றான். அந்த அழகிய அறிவுரைகளை பின்பற்றி வாழ்ந்த சான்றோரை ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபிமார்களோடு வாழ்ந்த நல்லவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா நமக்கு நினைவூட்டுகிறான். நல்லவர்களோடு வாழ வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையான மூமின்களுடன். யாருடைய ஈமான் இஸ்லாம் உண்மையாக இருக்கிறதோ, யாருடைய சொல்லும் செயலும் உண்மையாக இருக்கிறதோ, யாருடைய மார்க்க நம்பிக்கை உண்மையாக இருக்கிறதோ, அத்தகைய உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அறிவுரையும் கூறுகிறான். அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கு, அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வது மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, நல்லவர்களை பற்றி அதிகம் பேசும்போது அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கையின்படி நாமும் வாழ வேண்டும் என்ற ஆசையை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து சில நபித்தோழர்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அதிலே குறிப்பாக இறைவேத பேரறிஞர் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தொடர்ந்து மூன்று ஜும்ஆக்களிலே நாம் பார்த்தோம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அவர்களை பற்றி நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. அல்லாஹுடைய அருளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே அவற்றை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு முந்தி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மூத்த முஹாஜிர் தோழர்களிலே ஒரு முக்கியமான தோழர். இவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து வருவதற்கு முன்பாக ஹபஷாவிற்கும் ஹிஜ்ரா செய்தார்கள். ஆகவே இரண்டு ஹிஜ்ரத்துடைய நன்மைகளை பெற்றவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட போது ஆடு மேய்க்கக்கூடிய இடையராக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ அழைப்பிற்கு பிறகு, அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பிறகு, தன்னுடைய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகத்தில் சதா தொடர்ந்திருந்து கல்வியை கற்பது, மனப்பாடம் செய்வது, குர்ஆனை புரிவது, புரிந்த குர்ஆனை, கற்றுக்கொண்ட குர்ஆனை மக்களுக்கு கற்பிப்பது என்பதாகவே அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. தங்களை விட மூத்தவர்கள் ஹலீஃபாக்களிடமிருந்தும் அவர்கள் கல்வியை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வியை தேடுவதற்கென்று அவர்களுக்கு ஒரு உசூல், ஒரு அடிப்படையை வைத்திருந்தார்கள். இன்று அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் இங்கே நினைவு கூறும்போது நம்மை பற்றிய ஒரு சுய பரிசோதனையும் நாம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. பெரும்பாலும் நம்மை பொறுத்தவரை கல்விகள் தேடப்படுவது பிறருக்கு சொல்வதற்காக, அல்லது எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் என்றால் மட்டும் அந்த சந்தர்ப்பங்களில் பேசுவதற்காக கல்வியை தேடுகின்றோம், அதை மக்களுக்கு சொல்கிறோம். அதற்கு பின்னால் அந்த கல்வி நம்முடைய பின்பற்றப்படுகிறதா என்ற சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியாத ஒரு பலவீனத்திலே, ஒரு ஏமாற்றத்திலே, ஒரு அலட்சியத்திலே நம்ம பெரும்பாலானவர்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் மன்னித்தருள்வானாக, சீர்திருத்தம் செய்வானாக. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹூ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அளப்பெரிய கல்வி ஞானத்தை, குர்ஆனோடு ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டை கொடுத்திருந்தான் என்றால், அதற்கு பின்னால் அவர்களிடம் இருந்த அந்த மன தூய்மை, அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டதற்குரிய அளவுகோல் என்ன வைத்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், குன்னா இதா தஅல்லம்னா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ர ஆயாத்தின் லம் நதஅல்லம் மினல் அஷ்ர அல்லதி நஸலத் பஅதஹா ஹத்தா நஅலம மா ஃபீஹா. சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட 10 குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால், அந்த 10 குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்ததற்கு பிறகுதான் அடுத்த 10 வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, அவர்களுடைய கல்வியின் தேடல் பணத்துக்காகவோ, பதவிக்காகவோ, புகழுக்காகவோ, பட்டங்களுக்காகவோ இல்லை. அல்லாஹுவை அறிவதற்காக, அமல்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்காக இருந்தது. இந்த ஒரு இஹ்லாஸ் அவர்களுடைய கல்வியில் இப்படிப்பட்ட ஒரு பரக்கத், ஒரு அருள், அல்லாஹுவினுடைய ஒரு அன்பு அங்கே இறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். 10 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டால், அந்த 10 வசனங்களில் உள்ள விளக்கங்களையும் தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்ததற்கு பிறகுதான் அடுத்த 10 வசனங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இன்று அன்பானவர்களே, நாம் எத்தனை மஜ்லிஸுகளில் அமர்ந்து எவ்வளவு கல்விகளை கேட்கிறோம், ஆனால் படித்த விஷயங்களில் எத்தனை விஷயங்களை கொண்டு நாம் அமல் செய்கிறோம் என்று நாம் சுய பரிசோதனை செய்வதில்லை. அன்பானவர்களே, உண்மையில் நம்மிடத்திலே எந்த கல்வி நமது உள்ளத்திலே தங்கியிருக்கிறது என்றால், எந்த இல்மை கொண்டு நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அமல் இருக்கிறதோ, அந்த இல்மு தான் நமது உள்ளத்திலே இருக்கிறது. எந்த இல்மின் மூலமாக நம்மிடத்திலே அமல் இல்லையோ, அந்த இல்மு நம்மிடத்திலே இல்லை, அது ஏட்டிலே இருக்கிறது. சஹாபாக்களுடைய இல்ம் அவர்களது அமல்களிலே வெளிப்பட்டது. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கச் செய்தான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்கும்ல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அதாவது உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு அல்லாஹுவை பயப்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பான். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கல்வி ஞானத்தை பற்றி சஹாபாக்கள், தாபிஈன்கள் என பலரும் புகழ்ந்திருக்கிறார்கள். இமாம் ஷஅபி ரஹிமஹுல்லா ஹதீஸ் கலையின் மிகப்பெரிய அறிஞர் சொல்கிறார்கள், மா தஹலல் கூஃபத அஹதும் மின ஸஹாபதி அன்ஃபஅ இல்மன் வலா அஃபகஹ ஸாஹிபன் மின் அப்துல்லா. சொல்கிறார்கள், தனது கல்வியை கொண்டு அதிகமாக மக்களுக்கு பலன் கொடுத்த, மேலும் யாரிடத்திலே கல்வி கற்றவர்கள் மிகுந்த சட்ட மேதையாக, மார்க்க சட்ட வல்லுநர்களாக மாறினார்களோ, யாரிடத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களாக மாறினார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அதாவது கூஃபாவிற்கு வந்த நபித்தோழர்களில் அப்படிப்பட்ட ஒருவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட வேறு யாரும் கிடையாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர் வேறு யாரும் கிடையாது. அதாவது தன்னுடைய இல்மை கொண்டு மக்களுக்கு அதிகமாக பலன் கொடுத்தவர். இரண்டாவது, யாரிடத்திலே படித்த மாணவர்களும் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களாக மாறினார்களோ, இந்த மார்க்கத்தின் அறிஞர்களாக மாறினார்களோ, அத்தகைய ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட கூஃபாவிற்கு வந்தவர்களில் யாரும் இல்லை. அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணக்க வழிபாட்டை பற்றியும் அவர்களுடைய மாணவர்கள் அவர்களுடைய தோழர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கான அப்துல்லாஹ் إذا هدأت العيون قام فسمعت له دويا كدوي النحل. அன்பானவர்களே, இது பெரும்பாலான நபித்தோழர்களுடைய பழக்கமாக இருந்தது. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சான்றோர் நல்லோரின் பழக்கமாக இருந்தது. அதுதான் இரவு தொழுகை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் கல்வி படிக்கக்கூடியவர்களாகிய நாங்கள் பெரும்பாலும் மஸ்ஜிதிலே அவர்களுடைய மதரசாக்கள் இருந்தன. அங்கே நாங்கள் இரவிலே தூங்கிவிட்டால் மக்கள் எல்லாம் அயர்ந்து தூங்க ஆரம்பித்ததற்கு பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் அல்லாஹுவை தொழுவதற்கு எழுந்து நின்று விடுவார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தேனீக்கள் கூட்டமாக வரும்போது அவற்றிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு ரிங்காரத்தை போன்று அவர்கள் அப்படியே அந்த குர்ஆனை சரளமாக ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது ஜியாத் என்ற பேரறிஞர் சொல்கிறார், கான இப்னு மஸ்ஊதின் ஹசன ஸௌத் பில் குர்ஆன். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகிய துணியிலே குர்ஆன் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். இப்படி அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணக்க வழிபாடும் நாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய, பின்பற்றுவதற்கு தகுந்த, பின்பற்றுவதற்கு ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருந்ததை பார்க்கிறோம். நபித்தோழர்களை பாருங்கள், அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அந்த அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை. அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார், அதாவது இப்னு மஸ்ஊதுடைய மாணவர் அல்கமா வருகிறார், பெரிய அறிஞர். அபு தர்தாவிடத்திலே அருகிலே வந்து அமர்கிறார். அப்போது அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, மின் ஐன அன்த, எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், மினல் கூஃபா, நான் கூஃபா நகரத்திலிருந்து வருகிறேன். அப்போது பாருங்கள், ஆசை மேலிட்டு, ஆர்வம் மேலிட்டு அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஆ, கூஃபாவில் இருந்தா அவளை சைந்தக்கும் இப்னு உம்மி அபதீன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி உங்களுடன் தானே இருக்கிறார், சாஹிபுன் நஅலைன், ரசூலுல்லாஹிவின் இரண்டு செருப்புகளை சுமந்தவர், வல் மிசாத், நபியின் தலகணியை தன்னிடத்திலே வைத்திருப்பவர், வல் மித்ஹாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யக்கூடிய பாத்திரத்தை தன்னிடத்திலே வைத்திருப்பவர், வஃபீக்கும் சாஹிபு ஸிர், யாரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக பேசுவார்களோ அத்தகைய தோழர் அல்லவா அவர், வஃபீக்கும் அல்லதி அஜாரஹுல்லாஹு மினஷ் ஷைத்தானி அலா லிஸானி நபியே, தன்னுடைய நபியின் துஆவினால் ஷைத்தானை விட்டு அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அத்தகைய தோழர் உங்களிடம் இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு தோழரை அங்கே விட்டுவிட்டு என்னை தேடி இங்கே வந்திருக்கிறீர்களே என்று பாருங்கள். ஒரு பக்கம் பணிவு, இன்னொரு பக்கம் தங்களில் ஒருவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த புகழுரைகளை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் முன்பு பார்த்ததை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஸ்வாக் குச்சி, பல் துலக்கக்கூடிய குச்சி அவர்களது கையில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யக்கூடிய பாத்திரம் அவர்களது கையிலே இருக்கும். ரசூலுல்லாஹுடைய அசா அவர்களது கையிலே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து உட்காருவதற்கு பயன்படுத்துகின்ற தலகணை அவர்களது இடத்திலே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செருப்பை பாதுகாப்பவர்களாக, சன்னிடத்திலே வைத்துக் கொள்பவர்களாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் இருந்தார்கள். இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்த மிக நெருக்கமான ஒரு உறவை நாம் புரிய வருகிறோம். ஆம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை விட இத்தகைய பணிவிடைகளுக்கு இந்த உலகத்திலே வேறு யார் தகுதியானவராக இருக்க முடியும்? இத்தகைய பணிவிடைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் தகுதியான இரண்டாமவர் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நபித்தோழர்கள் அப்படித்தான் நேசித்தார்கள். அதுபோன்று தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படித்தான் நேசித்தார்கள். தாபிஈன்களுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்தது, மிகப்பெரிய ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருந்தது. என்ன ஆசை என்று கேட்டால், ரசூலுல்லாஹிவின் காலத்தில் நாங்களும் இருந்திருக்க வேண்டுமே என்பதுதான். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இராக்கிலே ஒரு வாலிபரை சந்தித்து அந்த வாலிபரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, அந்த வாலிபர் அப்போதுதான் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார். அந்த சஹாபியோடு பேசிக்கொண்டு கல்வி கற்றுக்கொண்டு அவரோடு அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு திடீரென்று ஒரு ஆசை ஏற்படுகிறது. பாருங்கள், ஹுதைஃபாவை பார்த்து கேட்கிறார்கள், நபியின் தோழர் அல்லவா நீங்கள்? ஆம். ரசூலுல்லாவோடு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா, அவர்களோடு அமர்ந்திருக்கிறீர்களா? ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்கள் நாங்கள், அவர்களோடு பழகியவர்கள். நீங்கள் எப்படி ரசூலுல்லாவோடு நடந்து கொண்டீர்கள், உங்களது வாழ்க்கை எப்படி இருந்தது? ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கஷ்டத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். எங்களது வாழ்க்கையே போராட்டங்களில் தான் நீடித்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் கேட்டு கண்கலங்கிய அந்த வாலிபர் சொல்கிறார், பாருங்கள், நான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே இருந்திருந்தால், லவ் அதரக்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்திருந்தால், அவருடைய காலத்திலே நான் வாழ்ந்திருந்தால், லஹமல்துஹு அலா உனுக்கி, நான் எப்போதும் அவரை எனது கழுத்திலேயே சுமந்து கொண்டிருப்பேன், கீழே இறக்கி விட்டிருக்க மாட்டேன். ஆசையின் உச்சத்தை பாருங்கள், அன்பின் அந்த வெளிப்பாட்டை பாருங்கள். நான் ரசூலுல்லாஹுவை பார்த்து விட்டால் அவர்களை நடக்க விட மாட்டேன், லஹமல் துஹு அலா உனுக்கி, எனது கழுத்தின் மீது அவர்களை உட்கார வைத்திருப்பேன், எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரே நான் வாகனமாக உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். இதுதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த மூத்த சமுதாயம் வைத்திருந்த அன்பு பாசம் வெளிப்பாடு. இங்கு பாருங்கள், இவ்வளவு உயர்வுகளுக்கும் சிறப்புகளுக்கும் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் சான்று கொடுக்கப்பட்ட இந்த இப்னு மஸ்ஊதுடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தை பாருங்கள், அவர்களுடைய சுய பரிசோதனையை பாருங்கள். இன்று எந்த தகுதியும் இல்லாத, எதற்கும் அருகதை இல்லாத, கல்வியிலும் சரி, அமலிலும் சரி, குணத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, இன்னும் உள்ளத்தில் உள்ள ஈமானை பற்றி என்ன சொல்வதோ, எதுவுமே இல்லாத நம்முடைய நிலை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெருமையிலே இருக்கிறோம், எவ்வளவு மமதையிலே இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்கே இப்னு மஸ்ஊதுடைய அவர்களுடைய சுய பரிசோதனையை பாருங்கள், அவர்கள் இவ்வளவு புகழ்கள், யார் ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் துஆ செய்ய, சஹாபாக்கள் எல்லாம் இவரை ஆசிரியராக மதிக்க, மாணவர்களை பற்றி என்ன சொல்வது, ஆனால் இவ்வளவும் இருந்தும் கூட, இதுதான் அன்பானவர்களே அந்த நபித்தோழர்களுடைய அடக்கம் என்பது, பணிவு என்பது. சொல்கிறார்கள் தங்களது மாணவர்களை பார்த்து, மாணவர்களே எனக்கு பின்னால் இப்படி நீங்கள் அழைகிறீர்களே, எதற்காக அடைந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய இல்முக்காக, அல்லாஹ்வுடைய இந்த தீனின் கல்விக்காக. சொல்லுகின்றார்கள், இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய பாவங்களை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களில் இருவர் கூட எனக்கு பின்னால் வரமாட்டீர்கள். இரவெல்லாம் தொழுகை, பகலெல்லாம் மக்களுக்கு கல்வி போதிப்பது, மிச்சமீதி நாட்களிலே கலீஃபாக்களின் கட்டளையின்படி ஜிஹாதிலே செல்வது. இந்த நபித்தோழர் இவர்களுக்கென்று ஒரு தனி ரகசிய வாழ்க்கை இருந்ததில்லை. இன்று நம்மில் பலருக்கு இருப்பதை போன்று எப்போதும் சமூகத்தோடு, மாணவர்களோடு, குடும்பத்தோடு, சமுதாயத்தோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு தனி ஒரு வாழ்க்கை இருந்ததென்றால் அது அவர்களது குடும்பத்தாரோடு தனித்திருந்த போது அல்லது சுய தேவைக்காக தனித்திருந்த போது. மற்ற வாழ்க்கையெல்லாம் சமூகத்தோடு கலந்த வாழ்க்கை, சமுதாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை. சொல்கிறார்கள், நீங்கள் என்னை இப்படி மதிக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய பாவங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் எனக்கு பின்னால் இருவர் கூட வரமாட்டீர்கள். மேலும் சொல்கிறார்கள், அவருடைய மாணவர் அக்சர் அலா அப்துல்லாஹி யோமல், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே மாணவர்கள் உட்கார்ந்து கல்வி படிப்பதிலே ஆர்வம் கொண்டு, இன்னும் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், இன்னும் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த போது, அப்போது சொன்னார்கள், வல்லாஹில்லதீ லா இலாஹ கைருஹு, எந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லவ் தஅலமூன இல்மி, என்னை பற்றி நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால், என்னை பற்றி நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால் என் தலையின் மீது மண்ணை வீசிவிட்டு என்னை விட்டு நீங்கள் சென்றிருப்பீர்கள். அன்பானவர்களே, தன்னை பற்றி எப்போதும் ஒரு பெரிய அறிஞராகவோ அல்லது ஒரு பெரிய வணக்கசாலியாகவோ அல்லது ஒரு பெரிய மேதையாகவோ அல்லது ஒரு ஞானியாகவோ அவர்கள் தன்னை ஒரு காலம் அதாவது கணித்து கொண்டதே கிடையாது. மேலும் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன துனூபி, எனது பாவங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால், மா வத்தி அகிபி இஸ்னானி, எனக்கு பின்னால் இருவர் கூட வரமாட்டீர்கள், என் மீது மண்ணை வீசிவிட்டு சென்றிருப்பீர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மறுமையின் பயத்தை குறித்து தனது நிலையை நினைத்து அவர்கள் பயந்து சொல்கிறார்கள், பாருங்கள் நாளை மறுமையிலே நான் வரும் பொழுது எனக்கு இப்படி இப்படிப்பட்ட அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் எனது ஆசை அல்ல. எனது ஆசை என்ன? வலவதித்து அன்னல்லாஹ கஃபர் அலி தம்பம் மின் துனுபி, என் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, என் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அது போதுமானது, இதற்கு மேல் நான் எதையும் ஆசைப்படவில்லை. வலவதித்து அன்னல்லாஹ கஃபர் அலி தம்பம் மின் துனுபி, என் பாவங்களில் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்தாலே எனக்கு போதுமானது. சொல்கிறார்கள் பாருங்கள், என்னை நீங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்றால் மஸ்ஊதின் மகன் அப்துல்லா, என்னை ஒரு விழுக்கையின் மகன் என்று சொல்லுங்கள், ஆடு மாடு போடக்கூடிய அந்த புழுக்கை இருக்கிறதோ அதனுடைய மகன் என்று என்னை அழையுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்னை மன்னித்தால் போதுமான. இன்று பாருங்கள், மக்களிடத்திலே பெயர் புகழை சம்பாதிப்பதற்காக எவ்வளவு விதமான நாடகங்களை எவ்வளவு விதமான தோரணைகளை மக்கள் செய்து கொள்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா இது போன்ற சஹாபாக்களின் அறிஞர்களின் இது போன்ற நபித்தோழர்களின் சான்றோர்களின் வாழ்க்கையிலிருந்து ஒரு அறிவுரையை நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். ஒன்று, நீ அல்லாஹுவிடத்தில் ஆலிமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, அதாவது அல்லாஹ் உன்னை ஆலிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லது மக்கள் உன்னை ஆலிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ என்ன விரும்புகிறாய்? அல்லாஹ் உன்னை அறிஞர்களின் கூட்டத்தில் ஒரு அறிஞனாக உன்னை அறிந்து கொண்டான், உன்னை ஏற்றுக்கொண்டான் என்பது உனக்கு விருப்பமா அல்லது மக்கள் உன்னை அறிஞராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விருப்பமா? சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நீ அறிஞனாக இருக்க வேண்டும் என்றால் நீ இல்மு படித்து அமல் செய்தால் அல்லாஹ் உன்னை அறிஞனாக ஏற்றுக்கொண்டான், அதற்கு மேல் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு மக்கள் தன்னை அறிஞராக மதிக்க வேண்டும், தன்னை அறிஞராக போற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள்தான் மக்களுக்கு ஏற்ப சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும், அவர்கள்தான் மக்களிடத்திலே சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சிக்கு ஏற்ப அவர்கள் வேலைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னை அறிஞனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்பவர் எப்போதும் மார்க்கத்தை நேராக சொல்லிக் கொண்டே இருப்பார், யாருடைய போற்றுதலை கண்டும் அவர் மயங்க மாட்டார், யார் தூற்றுவதை கொண்டும் அவர் துவண்டு விட மாட்டார், அவருடைய நேரான பாதையிலே அவர் சென்று கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பை உடைய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தை பற்றி கொஞ்சம் கூறி அதற்கு பிறகு அவர்கள் கூறிய சில அறிவுரைகளை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்றிருக்கிறார்கள், மரணத்தின் நோய் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும். அப்போது கலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் அப்போது கலீஃபா, அதற்கு முன்பு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய நண்பர்களில் ஒரு நண்பர். அன்பானவர்களே, அந்த கலீஃபா வருகிறார்கள் தன்னுடைய தோழர் இப்னு மஸ்ஊதை சந்திப்பதற்காக. மா தஷ்தகி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், துனூபி, என்னுடைய பிரச்சனை எனது பாவங்கள், என்னுடைய முறையீடு எனது பாவங்களை பற்றித்தான், எனக்கு வேற என்ன கவலை இருக்கிறது. அடுத்து கேட்கிறார்கள், ஃபமா தஷ்தஹி, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கிறதா, என்னிடத்திலே சொல்ல விரும்புகிறீர்களா? அல்லாஹு அக்பர், இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், ரஹ்மத ரப்பி, ரஹ்மத ரப்பி, என் இறைவனின் கருணையை தவிர நான் எதையும் விரும்பவில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லிய பதில் என்ன? என்னுடைய பாவங்கள் தான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன ஆசை என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த பதில்களுக்கு என்ன சொல்வதென்று அறியாமல் உஸ்மான் அவர்கள் அடுத்து கேட்கிறார்கள், சரி விடுங்கள், நான் மருத்துவரை அழைத்து வரட்டுமா என்று. இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், அத்தபீபு அம்ரதனி, அந்த மருத்துவன் தானே எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான், அந்த மருத்துவன் தானே எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான். அதற்கு மேல் எதுவுமே பேசவில்லை. பிறகு சொன்னார்கள், சரி, உங்களது குடும்பத்தார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன தர வேண்டும் என்று சொன்னார்கள். எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் அன்பானவர்களே, மறுமையை முன்னோக்கியவர்கள் என்றால் இப்படிப்பட்ட நபித்தோழர்களின் வரலாறுகள் தான் அந்த மறுமையை முன்னோக்கிய சான்றோர்களாக நமக்கு முன்னால் கண்ணுக்கு தெரிய வருகிறது அன்பானவர்களே. இன்னும் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளிலே மக்காவின் 13 ஆண்டு காலங்கள், மதினாவினுடைய 10 ஆண்டு காலங்கள், எந்த போரையும் ரசூலுல்லாஹோடு தவறவிடவில்லை. ஹிஜ்ரத் 2 ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர்கள், ரசூலுல்லாவிடத்திலே கல்வி படித்தவர்கள், அதற்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்திலே ஜிஹாதிலும் கலந்து கொண்டவர்கள், மக்களுக்கு கல்வி போதிப்பதற்காக மஸ்ஜிதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள். அன்பானவர்களே, இப்படி குர்ஆனோடு ஒன்றிணைந்த நபியின் சுன்னாவோடு தன்னை இணைத்து கொண்ட நபித்தோழராகிய இப்னு மஸ்ஊதுடைய சில கூற்றுகளை இங்கே பார்ப்போம். முதலாவதாக அவர்களுடைய துஆ நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் எப்போதும் துஆ செய்ய ஆரம்பித்தால் துஆவிலே சொல்வார்கள், ஹாயிஃபும் முஸ்தஜீர், தாயிபும் முஸ்தஃபிர், ராஹிபுன் ராஹிப். அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது நிலையை சொல்வார்கள், யா அல்லாஹ், உனது தண்டனையை பயந்தவனாக வந்திருக்கிறேன், உனது தண்டனையை பயந்தவனாக வந்திருக்கிறேன், முஸ்தஜீர், உனது தண்டனையை பயந்து நான் வேறு எங்கு செல்ல முடியும், என்னை பாதுகாப்பதற்கு வேறு கடவுள் யார் இருக்கிறார்கள், வேறு இடம் எங்கே இருக்கிறது, முஸ்தஜீர், உன்னை கொண்டே பாதுகாப்பு தேட உன்னிடம் வந்துவிட்டேன், உன்னை பயப்படுகிறேன், முஸ்தஜீர், உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறேன், தாயிப், நான் திருந்தி வந்திருக்கிறேன், முஸ்தஃபிர், எனது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி வந்திருக்கிறேன், ராஹிபுன், உனது ரஹ்மத்தை ஆசை வைத்து வந்திருக்கிறேன், ராஹிபுன், உனது தண்டனையை பயந்து வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, இத்தகைய வாசகங்கள் நம்முடைய துவாக்களில் நாம் இடம்பெற செய்ய வேண்டிய வாசகங்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, அல்லாஹ்விடத்திலே பேசும் போது முதலாவதாக தன்னுடைய நிலையை நாம் சொல்ல வேண்டும். தன்னுடைய நிலையை நாம் வாயின் மூலமாக சொல்வதினால் உள்ளத்திலே அந்த ஒரு நிலையை, உள்ளத்திலே அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வருவது. யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், மீன் வயிற்றிலே அவர்கள் சிக்கிய போது என்ன செய்ய சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், வணக்கத்திற்குரிய இறைவன், படைத்தவனே உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுபஹானக், நீ மகா பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் லாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன். மூசா நபி எவ்வளவு பெரிய நபி, தலம் துநப்சி, இறைவா நான் எனக்கு தீங்கிழைத்துக் கொண்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், தீங்கிழைத்துக் கொண்டோம். ஒவ்வொரு நபியின் துவாவை பாருங்கள், தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய குற்றத்தை அல்லாவிடத்திலே ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். அத்தகைய ஒரு வாசகத்தை தான் இப்னு மஸ்ஊத் இங்கே பயன்படுத்துகின்றார்கள், ஹாயிஃபும் முஸ்தஜீர், இறைவா உன்னை பயந்து உன்னிடத்திலேயே பாதுகாவல் தேடி வந்துவிட்டேன், தாயிபும் முஸ்தஃபிர், நான் திருந்தி வந்திருக்கிறேன், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன், ராகிபுன் ராகிப், உன்னை ஆசை வைத்து உன்னிடம் வந்திருக்கிறேன், உன்னை பயந்து உன்னிடம் வந்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய அந்த ஈமானிய உயர்ந்த நிலை, அவர்களுடைய உள்ளச்சத்தின் ஒரு வெளிப்பாட்டை பாருங்கள். அவர்களுடைய மாணவர் சொல்லுகின்றார்கள், ஒரு முறை அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு நாயை பார்த்து கூட கேவலமாக நினைப்பதிலிருந்து நான் பயப்படுகிறேன். ரோட்டில் செல்லக்கூடிய ஒரு நாயை பார்த்து கூட ஒரு கேவலமாக நான் நினைப்பதற்கு நான் பயப்படுகிறேன். ஒரு நாயை கிண்டல் செய்வதை கூட, ஒரு நாயை பரிகாசம் செய்வதை கூட நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் என்னை நாயாக மாற்றி விடுவானோ என்று, அந்த நாயாக நான் மாறிவிடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் அக்பர். சாதாரண ஒரு படைப்பு, எந்த ஒரு அதற்கு என்ன சொல்வது, என்ன ஏதாவது சமூகத்திலே ஒரு கண்ணியம் நாய் என்று சாதாரணமாக திட்டக்கூடிய ஒரு பிராணி அது. அன்பானவர்களே, இதுதான் அவர்களுடைய அந்த மனதின் குறைகளை, மனதில் உள்ள அழுக்குகளை புரிந்தவர்கள், மனதில் உள்ள சுத்தம் எதில் இருக்கிறது என்பதை புரிந்தவர்கள். இந்த மனதிலே பெருமை அகம்பாவம் ஆணவம் என்பது துளிகூட வந்துவிடக்கூடாது. ஒரு நாயை பார்த்து கூட இலக்காரமாக பார்த்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மேலும் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதன், துன்யாவுடைய காரியங்களையும் செய்வது கிடையாது, தீனுடைய காரியங்களையும் செய்வது கிடையாது, ஆகிரத்துக்காக சம்பாதிப்பதும் கிடையாது, துன்யாவுக்காக சம்பாதிப்பதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்த்து வெறுக்கிறேன். அன்பானவர்களே, மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, ஆகிரத்துக்காக உழைக்க வேண்டும். பிறகு தன்னுடைய துன்யாவிலே ஹலாலான ரிசுக்குக்காக பிறரிடத்தில் கையேந்தாமல் இருக்க வேண்டிய அந்த நிலைக்காக வேண்டி அவன் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சோம்பேறியாக இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை, நபித்தோழர்கள் விரும்பியதில்லை. சொல்கிறார்கள், பாருங்கள், ஒரு மனிதர் ஆகிரத்துக்காகவும் அமல் செய்வதில்லை, துன்யாவுக்காகவும் அவர் தேடிக்கொள்வதில்லை, இப்படிப்பட்டவரை பார்த்து நான் வெறுக்கிறேன். மேலும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு இரண்டு விஷயங்கள் பிடிக்கவில்லை, மக்கள் இரண்டு விஷயங்களை வெறுக்கிறார்கள், எனக்கோ விருப்பமாக இருக்கிறது. மக்களுக்கு இரண்டு விஷயங்கள் பிடிக்கவில்லை, வெறுப்பாக இருக்கிறது, ஆனால் எனக்கு பிரியமாக இருக்கிறது. சொன்னார்கள், அல் மௌத்து வல் ஃபக்ர், மரணமும் ஏழ்மையும். மரணமும் ஏழ்மையும், பொதுவாக மக்களுக்கு இந்த இரண்டும் பிடிக்காது, ஆனால் இந்த இரண்டும் எனக்கு பிடித்திருக்கிறது. சொன்னார்கள், வஅய்யுமுல்லா மாஹுவ இல்லல் கினா வல் ஃபக்ர், உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும், ஒன்று செல்வம் அல்லது ஏழ்மை. மா உபாலி பி ஐயுமா உபுதிது, எனக்கு இந்த இரண்டில் முதலாவதாக எது வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன், இன் கானல் ஃபக்ரு இன்ன ஃபீஹி லஸ்ஸபர், ஏழ்மையாக இருந்தால் அதில் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கப் போகிறேன். இன் கானல் கினா இன்ன ஃபீஹி லஅத்ஃப், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தால் அந்த செல்வத்தை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டப் போகிறேன். அவ்வளவுதான், செல்வத்தை தான் வாழ்வதற்காக தான் அனுபவிப்பதற்காக விரும்பினால்தான் அந்த செல்வம் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டும். செல்வத்தை விரும்பும் போதே அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு ஏழ்மை ஒரு பிரச்சனை இல்லை. மேலும் சொன்னார்கள், ஏன், உன்னை அல்லாஹ் ஏழையாக வைத்திருந்தாலும் அதிலும் உனக்கு கடமை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது. உன்னை அல்லாஹ் செல்வந்தனாக வைத்திருந்தாலும் அதிலும் நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. மேலும் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மறுமை, இந்த துன்யாவை, மறுமையையும் துன்யாவையும் குறித்து ஒரு அழகிய அறிவுரையை நமக்கு விட்டு செல்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு ஆகிரத்து வேண்டுமென்றால், உங்களில் யார் ஒருவருக்கு மறுமை வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறாரோ, கண்டிப்பாக அவர் தன்னுடைய துன்யாவுக்கு கொஞ்சம் நஷ்டம் விளைவித்துத்தான் ஆக வேண்டும். துன்யாவுக்கு எந்த சேதமும் வராமல், துன்யாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் மறுமை கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட முடியாது. ஆகிரத்திலே துன்பம் இல்லாத இன்பமான வாழ்க்கை வேண்டுமென்றால், ஆகிரத்திலே பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமென்றால், அதில் துன்யாவில் சில விஷயங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். ஹராமான விஷயங்களை, தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த விஷயங்களை பல சூழ்நிலைகளில் மனம் விரும்பும், நஃப்ஸ் விரும்பும், குடும்பத்தார்கள் நிர்பந்திப்பார்கள், சூழ்நிலை நிர்பந்திக்கும், நண்பர்கள் நிர்பந்திப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு இந்த துன்யா வேண்டியதில்லை. இந்த துன்யாவில் என்னுடைய நப்சுக்கு விருப்பமானதையும், எனது குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு விருப்பமானதையும், என்னுடைய நண்பர்களுக்கு விருப்பமானதையும் நான் விடுவேன் ஆகிறதுக்காக. அப்ப கண்டிப்பாக துன்யாவுக்கு சேதம் செய்யாமல் ஆகிரத்து முழுமையாக கிடைக்கும் என்று ஆசைப்பட முடியாது சொன்னார்கள். யார் மறுமையை நிறைவாக முழுமையாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அவர் கண்டிப்பாக துன்யாவுக்கு சேதம் விளைவிப்பார். ஒமனாராதார் எது எப்படி போனால் என்ன, எனக்கு துன்யா வேண்டும், இங்கே பேர் வேண்டும், புகழ் வேண்டும், செல்வம் வேண்டும், என்னை மக்கள் மதிக்க வேண்டும், எனக்கு இதிலே வசதி வாழ்க்கை ஆடம்பரம் வேண்டும் என்று இப்படி யார் துன்யாவை நாடுவார்களோ மறுமையை விட்டுவிட்டு அதர்ரபில் ஆகிறா, இவர்கள் கண்டிப்பாக மறுமைக்கு சேதம் விளைவித்தே தீர்வார்கள். இவர்களது மறுமை கெட்டு போகும். ஏன், ஆகிரத்தை பற்றி கவலை இல்லை, துன்யாதான் இவர்களுக்கு. மறுமையை இழக்காமல் இவர்கள் முழுமையாக துன்யாவை அடைய முடியாது என்று கூறிவிட்டு சொன்னார்கள். மக்களே, மக்களே, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக அழிந்து போகக்கூடிய, இல்லாமல் போகக்கூடிய இந்த துன்யாவின் வாழ்க்கைக்கு சேதம் விளைவித்தாலும் பரவாயில்லை, மறுமைக்கு நீங்கள் சேதம் விளைவிக்காதீர்கள். அன்பானவர்களே, ஆகிரத்தை புரிந்தவர்களுடைய கூற்று இது. முனாஃபிக்கை பற்றி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இந்த சுவற்றுக்கு பிறகு நரகம் இருக்கிறது என்று சொன்னாலும் முனாஃபிக்கு நம்பிக்கை வராது, அந்த நரகத்திற்குள் அவன் விழாதவரை. இந்த சுவற்றுக்கு பிறகு பின்னால் நரகம் இருக்கிறது என்று சொன்னாலும் நரகத்தை பற்றிய பயம் அவனுக்கு வராது, எதுவரை அந்த நரகத்தில் அவன் விழமாட்டானோ என்று நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். அமல்களிலே ஆர்வமின்மை, பாவங்களை விட்டு விலகாமை, மறுமைக்குண்டான தயாரிப்பிலே மறதி, இப்படி எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நாம் எண்ணிக்கொண்டே சென்றால் அதனுடைய அடிப்படை காரணம் என்ன, மறுமையை பற்றி உண்டான அந்த நம்பிக்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம். அல்லாஹ் பாதுகாப்பானா? எனவேதான் சொல்கிறார்கள், நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுக்கு நீங்கள் சேதம் விளைவீங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. மேலும் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அறிவுரை கூற அமரும் போது சொல்வார்கள், இன்னக்கும் ஃபி மமர்ரில் லைலி வன்னஹார், இரவு பகல் சென்று கொண்டே இருக்கிறது, ஃபி ஆஜாலி மன்கூஸத்தின், உங்களுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது, வஅமாலின் மஹ்ஃபூதத்தின், உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வல் மௌத்து யாதி பக்தத்தன், மரணம் திடீரென்று தான் வரும், யாருக்கும் சொல்லிவிட்டு வரார், திடீர் என்று வரும், மன்சர அகைரன் யூஷிக்கு ஐயசுதீஹி ரஹ்பத்தன், யார் நன்மையை நாளை மறுமையிலே அடைய வேண்டும், தனது ஆசையை மறுமையிலே அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ இந்த துன்யாவிலே நல்ல அமல்களை அவர் விதைத்துக் கொள்ளட்டும். ஒமன் ஸர அஷர்ரன் யூஷிக்கு ஐயசுத நதாமதன், இந்த துன்யாவிலே யார் தீமையை விதைப்பாரோ, பாவங்களை விதைப்பாரோ, நாளை மறுமையிலே கை சேதத்தை தான், துக்கத்தை துயரத்தை தான் அவர் அறுவடை செய்வார். யார் எப்படி விவசாயம் செய்வாரோ, விதைப்பாரோ, அப்படிப்பட்டது அதுதான் அவருக்கு கிடைக்கும். மேலும் விதியை குறித்து சொல்கிறார்கள், மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இன்று நம்மிலே பலருக்கு இந்த விதியின் விஷயத்திலே நம்பிக்கை மிக பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்கிறார்கள் பாருங்கள், லா யுஸ்பகு பதீஉன் பிஹப்தி, ஒருவர் கொஞ்சம் ஸ்லோவாக தாமதமாக தன்னுடைய உஜீவனத்திற்காக உழைப்பு செய்கிறார், அப்படி அவர் சோம்பேறியாகவோ அல்லது சுறுசுறுப்பு இல்லாமலோ அவர் உழைப்பு செய்வதால் அதனால் அவருக்கு அல்லாஹ் விதித்த பங்கு தவறிவிடார். உங்களுடைய முயற்சி பலவீனமாக இருப்பதால், உங்களுடைய முயற்சி குறைவாக தாமதமாக இருப்பதால் உங்களுக்கு அல்லாஹ் விதித்த பங்கு உங்களை விட்டு தவறிவிடாது. ஒரு மனிதன் பேராசைப்பட்டு அதிக ஆசைப்பட்டு இரவு பகலாக அல்லல் பட்டு உழைப்பு செய்கிறான் என்றால் அதனால் அவனுக்கு எழுதப்பட்டதை விட அதிகமாகவும் அவனுக்கு கிடைத்து விடாது. ஒரு மனிதன் அதற்காக என்ன அர்த்தம் இல்லை, நாம் உழைப்பு செய்ய தேவையில்லை, அதனால் நாம் முன்னேற தேவையில்லை, விதியின் மீது சாட்டிவிட்டு நாம் சும்மா சோம்பேறியாக இருந்து விடலாம் என்பதில்லை. அன்பானவர்களே, ஒரு மூமினுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த வாசகத்தில் அதை சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அல்லாஹுதான் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் உங்களை ஒரு தீமையிலிருந்து பாதுகாத்தால், நீங்கள் ஒரு தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டால் அல்லாஹுதான் அந்த தீமையிலிருந்து உங்களை பாதுகாத்தான். உங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அந்த நன்மையை கொடுத்தவன் அல்லாஹ். ஒரு தீமையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்ட உங்களை பாதுகாத்தவன் அல்லாஹ். எது கிடைத்தாலும் அல்லாஹுவை கொண்டு கிடைத்தது என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். பிறகு சொன்னார்கள், அல் முத்தகூன சாதத்துன், தக்வா உடையவர்கள் தான் உண்மையில் தலைவர்கள். வல் ஃபுகஹாஉ காதத்துன், மார்க்க சட்டங்களை படித்தவர்கள் தான் வழிகாட்டிகள். வ முஜாலசதுஹும் ஜியாதத்துன், கவனியுங்கள், தக்வா உள்ளவர்கள் உங்களது தலைவர்கள், மார்க்க ஞானம் உள்ளவர்கள் உங்களது வழிகாட்டிகள். தக்வா உள்ளவர்களோடும் மார்க்க சட்டங்களை அறிந்தவர்களோடும் நீங்கள் பழகுவது, நட்பு வைப்பது ஜியாதத்துன், உங்களுடைய ஈமானை, இல்மை, தக்வாவை அதிகரிக்க செய்யும். மேலும் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இர்த பிமா கஸம் அல்லாஹ், அழகிய உபதேசத்தை பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு, அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள். இர்த பிமா கஸம் அல்லாஹ், அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடையுங்கள். அல்லாஹ் ஏழையாக வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். செல்வந்தராக வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உழைக்கக்கூடியவராக வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். எஜமானராக வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நீ என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறாயோ, நீ எனக்கு எதை பங்கிட்டு கொடுக்கிறாயோ, என்னுடைய ரிஸ்க்கில் எனக்கு எதை நீ கொடுக்கிறாயோ, அல்ஹம்துலில்லாஹ். சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்தால், தக்குன் மின் அகனன் நாஸ், மக்களில் அதிக செல்வந்தராக நீங்கள் தான் இருப்பீர்கள், மக்களிலேயே பெரிய செல்வம் உள்ளவராக நீங்கள் தான் இருப்பீர்கள். இன்று நம்முடைய பிரச்சனை என்ன அன்பானவர்களே, நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பார்ப்பதில்லை, அதை கொண்டு திருப்தி அடைவதில்லை. அடுத்தவரை பார்க்கிறோம், நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய வீட்டை பார்க்கிறோம், அவர்களது வாகனத்தை பார்க்கிறோம், அவர்களது படிப்பை பார்க்கிறோம், அவர்களது வாழ்க்கை வசதியை பார்க்கிறோம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை பார்க்கிறோம். அதை பார்த்து ஆசைப்படும் போதுதான் உள்ளத்திலே பலவீனம் ஏற்படுகிறது. உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நேமத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய அந்த ஒரு இழிவான தன்மை ஏற்படுகிறது. சொன்னார்கள், இர்த பிமா கஸம் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பங்கு வைத்ததை கொண்டு திருப்தி அடை, தக்குன் மின் அகனன் நாஸ், மக்களிலேயே பெரிய செல்வந்தனாக நீ ஆகிவிடுவாய். வஜிதனி பில் மஹாரிம், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகிக்கொள். தக்குன் மின் அர்வஇன் நாஸ், மக்களிலேயே மிகப் பேணுதல் உடையவனாக நீ ஆகிவிடுவாய். வஅத்தி மஃதுரித அலை, உன் மீது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய். தக்குன் மின் அபதின் நாஸ், மக்களிலேயே பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய். அல்லாஹ் உனக்கு விதித்ததை கொண்டு, கொடுத்ததை கொண்டு திருப்தி அடை, பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவாய். பாவங்களை விட்டு விலகிக்கொள், பேணுதல் உடையவனாக ஆகிவிடுவாய். ஃபர்துகளை முழுமையாக நிறைவேற்றி பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய். இப்படி அன்பானவர்களே, அவர்களது வாழ்க்கையிலே நிறைய அறிவுரைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டும், அவர்கள் கூறிய நல்ல அறிவுரைகளை கொண்டும் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ அல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.